வணக்கம் கலாநிதி சார். நீங்கள் வந்து கடந்த சில வருடங்களாக ஒரு புலம்பெயர் நாட்டில் கடமையாற்றி இருக்கிறீர்கள், ஆசிரியராகவோ அல்லது விரிவுரையாளராக கடமையாற்றி
இருக்கிறீர்கள்.
பட்டப்படிப்புக்காக ஆஸ்திரேலியாவில் கடமையாற்றி இருக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் ஆஸ்திரேலியாவின் கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள், அந்த நாட்டு மக்களின் பாரம்பரியங்களை நன்றாக உணர்ந்த ஒரு அறிவிஜீவி மட்டத்தில் இருக்கின்றீர்கள். அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் யாழ் பல்கலைக்கழகம் ஒரு ஆடை கட்டுப்பாடு சம்பந்தமான ஒரு சிட்டி நிறுவத்தை வெளியிட்டது, ஒரு 2 மாதத்துக்கு முதல் என்று நினைக்கின்றேன். அது சம்பந்தமான பல சர்ச்சைகள் கிளம்பியிருந்தன. நீங்கள் ஒரு வெளிநாட்டில் ஒரு வாழ்ந்தவர் என்ற அடிப்படையில் நீங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையிலும் இந்த ஆடை கட்டுப்பாடு பற்றிய உங்கள் தனிப்பட்ட அபிப்பிராயம் என்ன?
நல்லது. நான் உடல் சுயநமிட்டிருந்த கால காரணத்தினாலே மிகைய நான் ஐசியூவில் 21 நாள், ஓட்டில் 24 நாள் இருந்து தான் பிறகு இப்போது நல்ல திகறி வருகின்றேன். எனவே இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த காலத்திலே நான் ஒழுங்காக பல்கலைக்கழகம் செல்லவிருந்தேன், லீவில் இருந்திருந்தேன். ஆனாலும் இந்த பிரச்சனை என்னுடைய காதுகளுக்கும் வெட்டிகள். நான் உண்மையிலேயே ஆடு என்பது எங்களுடைய ஒரு பண்பாட்டினுடைய வெளிப்பாடு. அப்போ அந்த பண்பாட்டின் வெளிப்பாடு என்று சொல்லுகின்ற போது நாங்கள் இந்த ஆடைக்கூடாக யார், இது ஒரு பல்கலைக்கழகம், இன்றைக்கு பல்கலாசாரங்கள் சங்கமிக்கின்ற ஒரு நிலையமாக இன்றைக்கு மாறுகிறது, மல்டி கல்ச்சரல் சொசைட்டி வருகின்ற ஒரு இடம். அவை இந்த கட்டுப்பாட்டை யாருக்கு போட போகிறோம் என்பது மிக முக்கியமானது. இப்போ இது வந்தபோது நான் இப்படி சிந்திச்சேன், இப்போ யாருக்கு போடுகிறார்கள் அப்படி எதுவும் விளக்கமாக இல்லை. அப்போ மாணவர்கள் விரும்பிய உடைகளை அணிவார்கள், ஆனால் அது மிகவும் நாகரிகமாக கௌரவமான முறையிலே ஆடை அணியப்பட்டால் சரி தான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயத்தை கொண்டிருந்தேன். அது ஏன் அந்த கருத்து எப்படி வந்ததோ தெரியவில்லை. அதற்கு ஒரு ரிஷி மூலம் என்பது ஏதாவது இருக்கிறது. எங்களுடைய யாழ்ப்பாணத்து சமூகம் சைவ பண்பாட்டை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமூகம், அதில் ஒரு சிலர் அப்படி இருக்கின்றார்கள். ஆனால் பல்கலைக்கழகம் என்பது அப்படி அல்ல. இப்போது இன்றைக்கு நிறைய சிங்கள மாணவர்கள் இங்கே பயிர்கிறார்கள், முஸ்லீம் மாணவர்கள் வருகிறார்கள், தமிழ் மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஆடை கட்டுப்பாடு யாருக்கு விதிப்பது என்பது முக்கியமானது. இன்றைக்கும் நான் ஆசிரியர்களுக்கு கல்வி கற்பிக்கின்ற ஒருவர் கல்வித்துறையிலே. அவை எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களை சந்திக்க வருகின்ற போது, விரிவுரைகளுக்கு வருகின்ற போது, அவர்கள் பாடசாலைக்கு செல்லுகின்ற அதே உடையிலே வர வேண்டும் என்றுதான் நாங்கள் உண்மை. பெண்கள் சாரி அணிந்து வர வேண்டும், ஆண்கள் நாகரிகமாக உடை அணிந்து வர வேண்டும், எந்த விதமான டிஷர்ட் போன்றவற்றை அணிந்து நாங்கள் விரும்புவதில்லை. எங்களுடைய ஆசிரியர்கள் அப்படித்தான் ஒழிக்கொள்கிறார். ஆசிரியர்கள் எப்போதும் எங்கும் ஆசிரியர்கள். அதே நேரத்தில் இந்த பட்ட படிப்பை தொடருகின்ற மாணவர்கள் நிறைய கஷ்டங்களுக்கு உள்ளாயிருக்கார். சாரியாக இருந்தால் சில நேரங்களில் நேரம் ஒரு சாரி உட்க வேண்டிய தேவைகள் இருக்கு. சட்டையாக இருந்தால் மாறி மாறி ஒரு சில உறுப்புகளை வச்சுக்கொண்டு
பொருளாதார
எனக்கு பிள்ளைகள் சொல்லியிருக்கிறார். பல்கலைக்கழகத்தில் எல்லாம் நாங்கள் சயின்ஸ் ஃபேக்கல்டி பேராவது பல்கலைக்கழகத்தை நம்ம படிக்கிற போது எங்களுடைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சட்டைகள்லாம் போடுவார். இப்போ நாகரிகமாக டீசெண்டாக அந்த சட்டைகளை போடுவார். அதில் எந்த இதுவும் இருக்காது. ஆகவே நாங்கள் அதில் வலியுறுத்தல். இப்போ ரெக்கிங் பீரியடில் கூட நீ சாரியை போடுறதை போடுறதுன்னு தற்போது இல்லை. இல்லாவிட்டால் என்ன செய்வார்கள்னா, கலைப்பீட மாணவர்கள் தங்களுடைய மாணவர்கள் சிரேஷ்ட மாணவர்கள் கட்டாயம் சாரி அணியும் அந்த காலத்திலேருந்து வலியுறுத்துறாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் சட்டையை போட்டுவார். அப்போ எங்களுக்கு நாங்கள் அப்படி வலியுறுத்த முடியாது. எப்படி அது கிளம்பிச்சோ அதே போல் அது அப்படியே அமர்ந்துடுச்சு. இது நிறைய மாணவர்களிடமிருந்து
எதிர்ப்பு
வந்தது. அந்த எதிர்ப்புக்கு காரணம் அந்த மாணவர்கள் தனியாக தமிழ் மாணவர்களாக தங்களை கருதி கொள்ளவில்லை. இது பல் கலாச்சாரம் உள்ள வெவ்வேறு இன மாணவர்கள், வெவ்வேறு சமூக சமய மாணவர்கள் சந்திக்கிற இடம் என்று எங்களுடைய மாணவர்கள் உணர்ந்தார்கள். எனவே தமிழ் மாணவர்களிடமிருந்தே அதற்கு எதிர்ப்பு வந்தது. எனவே அந்த அலை அப்படியே போனார்.
மிக்க நன்றி சார்,
நல்ல விஷயம். இது போதும் தானே?
ஓ ஆ